லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நெஞ்சங்கள், இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன விதையாகும் கதைகள் மற்றும் பல் சுவை. விதையாகும் கதைகள். கற்பித்தல் என்பது உணர்வுகளை சார்ந்தது.
விஸ்வா என்பவர் ஆசிரியர் பணியேற்றதும் அவருடைய பழைய பள்ளி ஆசிரியரை காணச் சென்றார். அவர் அந்த பள்ளியை அடைந்ததும், "ஐயா வணக்கம், என்னை தெரிகின்றதா? நான் உங்கிட்டதான் படிச்சேன் ஐயா" எனச் சொன்னார். ஆசிரியரோ, "ஞாபகம் இல்லையப்பா, நீ எந்த வருடத்தில் படித்தாய், எந்த வகுப்பு" என கேட்க விஸ்வாவோ தான் படித்த ஆண்டை சொல்லிவிட்டு, "நீங்கதான் சார் எனக்கு குரு, நீங்கதான் சார் எனக்கு வழிகாட்டி, நீங்கதான் என் முன்மாதிரின்னு" அடுக்கிக் கொண்டே போனார். ஆசிரியருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நாமகிட்ட படிச்ச பையன் நம்மளைப் போலவே ஆசிரியரா வந்து நிக்கிறான்னு மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விட்டார். "எப்படிப்பா, எப்படி என்ன முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு நீ ஆசிரியரான? அப்படி என்ன விஷயம் என்கிட்ட பிடிச்சதுன்னு" கேட்டார். விஸ்வா வகுப்பில் நடந்த ஒரு நிகழ்வை கூறினார். "ஐயா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன் ஐயா. உங்க வகுப்புல தான் நான் படிச்சேன். நான் ஒரு ஏழை மாணவன். எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு ஆசை வரும். ஒரு நாள் செந்தில் ஒரு விலையுயர்ந்த கடிகாரத்தை கட்டியிருந்தான். அதை பார்த்ததும் எப்படியாவது நான் அதை எடுத்துக்கிறனும்னு பேராசைப்பட்டேன். அந்த கடிகாரத்தை வாங்கும் அளவுக்கு என் குடும்பத்துல வசதி கிடையாது. மதிய உணவு இடைவேளையில செந்தில் கடிகாரத்தை கழட்டி வச்சுட்டு கை கழுவ போயிட்டான். அந்த நேரம் பார்த்து நான் அதை எடுத்து என் கால்சட்டை பையில் போட்டுக்கிட்டேன். செந்தில் அழுதுகிட்டே உங்ககிட்ட புகார் சொன்னான். நீங்க அதுக்கு எந்த கோபமும் படாம, யாரையும் சந்தேகப்படாம எடுத்தவங்க கொடுத்துருங்கன்னு சொன்னீங்க. ஆனா யாருமே கொண்டு வந்து வைக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க எல்லாரையும் வரிசையா நிற்க சொன்னீங்க. எல்லாரும் வரிசையில நின்னோம். எல்லாருடைய கண்களையும் கட்டுனீங்க. அப்புறம் பொறுமையா ஒவ்வொருத்தருடைய கால்சட்டை பையிலும் கைய விட்டு பரிசோதனை பண்ணினீங்க. என்னோட சட்டப்பையில் கடிகாரம் இருந்தது. எல்லாரும் அப்போது கண்ணை கட்டிதான் இருந்தாங்க. எந்த சத்தமும் இல்லாம செந்தில்கிட்ட போய் அந்த கடிகாரத்தை கொடுத்துட்டீங்க. எங்க இருந்து எடுத்தீங்கன்னு சொல்லல, எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லல, எங்கிட்டயும் எதுவும் கேட்கல. ஏண்டா இப்படி செய்தேன்னு என்னை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தவும் இல்ல. எனக்கு திருட்டு பட்டமும் கட்டல. என் மானத்தையும் காப்பாத்துனீங்க, என்னோட சுயமரியாதையையும் காப்பாத்துனீங்க. அன்றைக்கு முடிவு பண்ணேன் ஐயா, கற்பித்தல் எவ்வளவோ பெரிய விஷயம்னு. அப்போதான் முடிவு பண்ணேன், படிச்சா ஆசிரியராத்தான் படிக்கணும், கற்பித்தல தலையாய கடமைன்னு எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டு உங்களை என் முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு படிச்சேன் ஐயா. உங்களை மாதிரி நல்ல ஆசிரியரா நான் வாழ்ந்து காண்பிக்கணும்னு ஆசை ஐயான்னு சொன்ன விஸ்வா கண்களில் கண்ணீர் பெருகியது. செய்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட ஆனந்தம் அதுதான். ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம். அருமைடா, ரொம்ப பெருமையா இருக்கு, நீ இன்னும் பெரிய ஆளா வருவேன்னு வாழ்த்தினாரு.
எந்த ஜபவேளை உமை தேடி வந்தே, தேவாபதில் தாருமே. எந்த ஜபவேளை உமை தேடி வந்தே, தேவாபதில் தாருமே. எந்த கோட்டை எந்த பஞ்சம் நீரே உமை நான் நாடி வந்தே. கோட்டை எந்த தஞ்சம் நீரே உமை நான் நாடி வந்தேன்.
பல் சுவை. திருத்தந்தையின் மார்ச் மாத ஜப கருத்து.
சோராது ஜபித்தீட ஜபாவிவரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு பாதம் வந்தே சோராது ஜெபித்திட ஜபாவிவரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தய கேட்டும் பாதம் வந்தே எந்த ஜப வேளையுமை தேடி வந்தே தேவாபதில் தாருமே எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நாடி
சீனாவில் உள்ள திரு அவை நற்செய்திக்குரிய நம்பிக்கையை பாதுகாத்து ஒற்றுமையில் வளர்ந்திட நாம் அனைவரும் அன்றாடுவோம் என 2020 மார்ச் மாத தனது ஜபக்கருத்தை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். அதேவேளை மதமாற்ற நடவடிக்கையில் ஈடுபடாமல் நற்செய்தியை பரப்பும் உண்மையான கிறிஸ்தவர்களாகவும் நல்ல குடிமக்களாகவும் வாழுமாறு சீன கத்தோலிக்கரை ஊக்கப்படுத்தியுள்ளார் திருத்தந்தை. இக்காலத்தில் சீனாவிலுள்ள திரு அவை வருங்காலத்தை நம்பிக்கையோடு நோக்குகின்றது. திரு அவையும் சீனாவிலுள்ள கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாகவும் நல்ல குடிமக்களாகவும் வாழுமாறு விரும்புகின்றது என்று திருத்தந்தை தன் செய்தியில் கூறியுள்ளார். சீனாவிலுள்ள கிறிஸ்தவர்கள் மதமாற்ற நடவடிக்கையில் தங்களை ஈடுபடுத்தாமல் நற்செய்தியை ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் பிளவுபட்டுள்ள கத்தோலிக்க சமுதாயத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று திரு அவை மேலும் விரும்புகின்றது என திருத்தந்தை கூறியுள்ளார். சீனாவிலுள்ள திரு அவை நற்செய்திக்கு விசுவாசமாயிருப்பதை பாதுகாக்கவும் ஒற்றுமையில் வளரவும் வேண்டுமென்று நாம் எல்லோரும் இறைவனிடம் மன்றாடுவோம் என்று மீண்டும் கேட்கின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். சீன கத்தோலிக்கர்களுக்காக ஜெபிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இன்று 140 கோடி மக்கள் தொகையை கொண்டுள்ள சீனாவில் 0.1% குறைவானவரே கத்தோலிக்கர். அவர்களுக்கு இருப்பது மிக மிக சிறிய அளவு சுதந்திரமே. எத்தனையோ சிரமங்கள் அரசு அடக்குமுறைகள் மத்தியிலும் தங்கள் விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக நிற்பதே பெரிய புதுமை. இங்கு அரசின் அங்கீகாரம் பெற்று அரசின் கீழ் இயங்கும் கத்தோலிக்க திரு அவை எனவும் திருத்தந்தைக்கு விசுவாசமாக இருப்பதால் மறைந்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள கத்தோலிக்க திரு அவை எனவும் இரு பிரிவுகள் உள்ளன. இந்த திரு அவைகள் ஒன்றிணைந்த திரு அவையாக நாட்டிற்கும் இறைவனுக்கும் விசுவாசம் உள்ளதாக செயல்பட வேண்டும் என விரும்பும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அதே நோக்கத்திற்காக நாம் இம்மாதத்தில் சிறப்பான விதத்தில் ஜபிக்க வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றார். இன்று கிறிஸ்தவம் சீனாவில் வேகமாக வளர்ந்து வரும் மதம் என்பதை எவரும் மறுக்க முடியாது. 1949 ஆண்டிற்கு முன் அந்நாட்டில் 30 லட்சம் கத்தோலிக்கர், 10 லட்சம் புராட்டஸ்டான் கிறிஸ்தவ சபையினர் என 40 லட்சம் கிறிஸ்தவர்களே இருந்தனர். ஆனால் இன்றோ 6 கோடியே 70 லட்சம் கிறிஸ்தவர்கள் உள்ளார்கள் என ஒரு குழுவினரும், 3 கோடியே 10 லட்சம் கிறிஸ்தவர்களே உள்ளார்கள் என மற்றொரு பிரிவினரும் உரைக்கின்றனர். துல்லியமான எண்ணிக்கை இதுவரை தெரியப்படவில்லை. இதில் திருத்தந்தைக்கு விசுவாசமாக மறைந்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள கத்தோலிக்கரும் அடங்குவர். 7ஆம் நூற்றாண்டிலேயே சீனாவிற்குள் கிறிஸ்தவம் வந்துவிட்டது, அதாவது தாங் வம்சாவளி அரசாட்சியினர் காலத்திலேயே. ஆனால் 16ஆம் நூற்றாண்டில்தான் இயேசபை மறை போதகர்கள் வழியாக அது புத்துயிர் பெற்றது. கடந்த 200 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க நல் தாக்கத்தை சீன சமூகத்தில் ஏற்படுத்தியுள்ளது கிறிஸ்தவம். 700 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏறத்தாழ 17 ஆண்டுகள் சீனாவில் தங்கிய இத்தாலிய வர்த்தகரும் மாலுமியுமான மார்க்கோ போலோ வெளியிட்ட குறிப்புகளின்படி சீனாவில் அக்காலத்திலேயே கிறிஸ்தவ துறவு இல்லங்களும் கிறிஸ்தவ ஆலயங்களும் இருந்துள்ளன. மத்திய கிழக்கிற்கும் ஐரோப்பாவிற்கும் தூரத்தில் இருக்கும் சீனாவுக்கு 635ஆம் ஆண்டில்தான் கிறிஸ்தவம் வந்ததாக வரலாறு கூறுகின்றது. நெஸ்டோரியின் சபையைச் சார்ந்த இரு துறவிகள் இந்தியாவில் நற்செய்தியை அறிவித்தபின் அங்கிருந்து சீனா சென்றதாக கூறப்படுகின்றது. 845ஆம் ஆண்டு சீனாவில் கிறிஸ்தவம் தடை செய்யப்பட்டதுடன் கிறிஸ்தவர்களின் உடைமைகள் அரசால் கைப்பற்றப்பட்டன. 13ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது மங்கோலிய யுவான் வம்சாவளி ஆட்சி சைனாவில் வரும் வரை இந்நிலை நீடித்தது. மங்கோலியர்கள் கிறிஸ்தவத்திற்கு திறந்த மனதுடையவர்களாக செயல்பட்டனர். 1368ஆம் ஆண்டு மிங் பரம்பரையின் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவம் மீண்டும் தடை செய்யப்பட்டது. இதன்பின் 1644ஆம் ஆண்டு முதல் 1911 வரை இருந்த குயிங் பரம்பரையின் போது கிறிஸ்தவம் வரவேற்கப்பட்டு வளர்ந்தது. சீனாவில் 1927 துவங்கிய சமுதாய புரட்சி அல்லது உள்நாட்டு போருக்கு பின் ஆட்சியை கைப்பற்றிய மாசேத்துங் நாட்டை நாத்தீக நாடு, அதாவது மத நம்பிக்கையற்ற நாடு என அறிவித்தார். சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சியை 1949 நிறுவிய மாசேத்துங் 1976 தன் மரணம் வரை மத நம்பிக்கைகளை, குறிப்பாக கிறிஸ்தவத்தை தீவிரமாக எதிர்த்தார். இதில் வேடிக்கை என்னவென்றால், மத நம்பிக்கைகளை ஒழித்துக் கட்ட விரும்பிய மாசேத்துங்கை இன்று ஒரு பிரிவினர் கடவுளாக வழிபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 70 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்தவம் சீனாவில் பல்வேறு தடைகளையும் துன்பங்களையும், ஏன் பிரிவினையையும் அனுபவித்து வருகின்றது. கத்தோலிக்கர்களோ அரசு ஆதரவு பெற்ற தேசிய கத்தோலிக்க சபை என்றும், திருத்தந்தைக்கு விசுவாசமாக இருக்கும் மறைந்து வாழும் திரு அவை என்றும் பிரிந்து நிற்கின்றது. இத்தகைய நிலைகள் மாற வேண்டும், ஒன்றித்து செயல்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில்தான் 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சீன அரசுடன் ஒரு தற்காலிக ஒப்பந்தத்தை உருவாக்கியது திருப்பீடம். அதே அடிப்படையில் தற்போது சீன கத்தோலிக்கர் நற்செய்திக்குரிய நம்பிக்கையை பாதுகாத்து ஒற்றுமையில் வளர்ந்திட நாம் அனைவரும் அன்றாடுவோம் என திருத்தந்தை தன் மார்ச் மாத ஜபக்கருத்தில் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் சீன கத்தோலிக்கர்கள் மதமாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் நற்செய்தியை பரப்பும் உண்மையான கிறிஸ்தவர்களாகவும் நல்ல குடிமக்களாகவும் செயல்படுமாறும் அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஜெபிப்போம். தட்டுவோருக்கு திறக்கப்படும், கேட்பவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறிய இறைவனை நோக்கி நாம் ஜெபிப்போம்.
பாத்தியா ஏனோக், இயேசு எப்படி பேசுறாரு?
அவரு பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குப்பா. அதை விட முகத்தை பார்க்க பார்க்க பரவசமா இருக்கு.
இல்லாமலாம் அவர் பேசுறது கேட்க இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கு. இதோ மறுபடியும் பேச போறாரு, கவனமா கேப்போம்.
கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்டும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் வெண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா?
சேலா
சொல்லு.
கடவுளை தந்தை கேட்கிறவங்களுக்கெல்லாம் நன்மை செய்வார்னு சொல்றாரு.
உனக்கு யாருமே இல்ல, அனாதன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப என்ன சொல்ற? உனக்கு விண்ணுலகத்துல ஒரு தகப்பனார் இருக்காரு, அவர் எப்பவுமே உனக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. உன் குறைய அவர்கிட்ட சொல்லு, உனக்கு வேண்டியதை கேளு, நீ அவரை தேடு, உனக்கு எல்லா நன்மைகளையும் ஆறுதலையும் அவர் தருவார்.
உண்மைதான், போதகர் சொல்லும் போதுதான் இந்த உண்மை எனக்கு நல்லா புரியுது.
விண்ணுலகில் உள்ள இறைவனை தந்தைக்கு ஒப்பிட்டு தந்தை என்ற ஸ்தானத்தினை கௌரவித்து இறை இயேசுவே உயர்த்தியிருக்கிறார் என்றால் தந்தைக்குரிய பெருமையை என்ன சொல்லி புகழ்வது? இறைவனே அப்படி கௌரவிக்கிறார் என்றால் அத்தகைய தந்தையின் மனம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்?
எந்தன் திருமந்தை, எந்தன் திருக்கூட்டமே, எந்தன் திருமந்தை, எந்தன் திருக்கூட்டமே, உந்தன் திருவாழ்
சுவையில் திருத்தந்தையின் மார்ச் மாத ஜபக்கருத்து குறித்து உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்மடுத்தலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.